It is an honor for me.
உங்களை போன்ற சபையில் வீரமுள்ள இளம் பெண்களுடன் பேசுவதை நான் கௌரவமாக கருதுகிறேன். தங்களுடைய உடன்படிக்கைகளை மதித்து வந்தவர்கள் பாதையிலே நீங்கள் முன்னேறுவதை நாங்கள் காண்கிறோம். உங்களுடைய கற்பு நெறி முறைப்படியான வாழ்க்கை உங்கள் முன்னோரையும் தற்போது உங்கள் குடும்பங்களையும் நின்று வரவிருக்கும். உங்கள் குடும்ப அங்கத்தினர் அங்கவசருக்கும் தலைவர் கோர்டன் பி ஹிங்க்லி கூற்றுப்படி ஒரு பெண்ணை இரட்சிக்கும் போது நீங்கள் தலைமுறைகளை இரட்சிக்கிறீர்கள். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்ட போதே உங்களுடைய உடன்படிக்கையின் பாதை தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு வாரமும் திருப்பந்தி கூட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பிக்கும் போது அது தொடர்கிறது. உங்களுடைய ஆலய உடன்படிக்கைகளுக்காக ஆயத்தமாகும் காலம் இப்போது ஆரம்பமாகிறது. நம்முடைய பரிசுத்த ஆலயங்களில் உள்ள சடங்குகள் உடன்படிக்கைகள் நமது தேவனுடைய பிரசன்னத்திற்கு திரும்பி செல்லவும் நம்முடைய குடும்பங்கள் நித்தியமாக இணைத்துக்கவும் நமக்கு வழி செய்கிறது. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பரிசுத்த ஸ்தலங்களில் நில்லுங்கள். இந்த பூமிக்கு வரும் ஒவ்வொரு மனித பிறவியும் பல பெற்றோர்களை தலைமுறைகளின் பலனாயிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களுடன் தொடர்பு கொள்ள நமக்கு இயற்கையான ஒரு ஆர்வம் உள்ளது. நீங்கள் குடும்ப வரலாறு ஆலய பணிகளில் பங்கேற்கும் போது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்காக இரட்சிக்கும் சாட்சிகள் அளிக்கும் போது அவர்களுடன் உங்களை வாழ்க்கை இணைத்துக் கொள்கிறீர்கள். எப்படி உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இருப்பினும் உங்கள் நீதி உள்ள மாதிரி எடுத்துக்காட்டு ஒரு மிகுந்த சந்தோஷத்திற்கு எதுவாயிருக்கும். உங்கள் நீதி உள்ள முடிவுகள் உங்களுடைய குடும்பங்களை சித்தியமாக இணைக்கும். பரிசுத்த உடன்படிக்கைகளை சொல்வதற்கும் காத்துக்கொள்ளவும் தகுதி உள்ளவர்களாக இருக்கும். உங்களுடைய குடும்பங்களுக்காக பரிசுத்த தலங்களில் பிரவேசிங்கள். ஆசாரியத்தினால் முத்திரையிட்டு ஒரு நித்திய குடும்பமாக தொடங்க உங்களை ஒப்புவீங்கள். உங்களுடைய கற்புள்ள மாதிரியின் படியையும் அசைக்க முடியாத சாட்சியையும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வையும் நினைத்து அவர்களுக்கு உடன்படிக்கையின் பாதையை காண்பிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நித்திய அடிப்படைகளை சமீபத்தில் நடந்த இளைஞர்களுக்கான சர்வதேச கலை போட்டியின் போது காட்டப்பட்டிருப்பதை நான் கண்டேன். மேகன் வார்னர் டெய்லர் என்பவர் இயேசுவின் 10 கன்னிகைகளின் உளமையை புகைப்பட காட்சியின் வாயிலாக நவீன முறையின் படி தொகுத்து காண்பித்தார்கள். நான் மேகனை சந்தித்தேன். அவர்கள் 10வது கன்னியின் அடையாளத்தை பரிசுத்த ஆலய உடன்படிக்கைகளை செய்தந்து ஆயத்தப்பட்டிருக்கும் ஒரு கற்புள்ள விசுவாசமுள்ள இளம் பெண்ணாக விவரித்தார்கள். எல்லா புத்தியுள்ள கன்னிகளுடன் ஸ்திரமான நீதியுள்ள வாழ்க்கையின்படி தன்னுடைய விளக்கிலே ஒவ்வொரு சொட்டாக தன்னுடைய விளக்கில் எண்ணெய் வார்ப்பதன் மூலம் அவளுடைய தனிப்பட்ட ஆயத்தம் நடைபெற்றது. அவளுடைய அழகான தலைப்பின்னலை நான் கண்டேன். அவளுடைய தலைப்பின்னல் பணக்கில் அடங்காமுடி தலைமுடியுடன் அழகுடன் கற்புல வாழ்க்கை பின்னப்பட்டிருப்பது குறிப்பிடுவதாக இருப்பதாக மேவன் விவரித்தாள். ஒரு முடியின் இழை அவளுடைய முன்னேறுகளுக்காக அன்பு மரியாதை ஆகியவற்றுடன் பின்னப்பெறுவதும், இரண்டாவது பின்னால் தற்போல குடும்பத்தாரின் நீதி உள்ள தாக்கத்துடன் பின்பற்றிருப்பதையும், மூன்றாவது பின்னால் இனிமேல் வரவிருக்கும் தலைமுறைக்கு வாழ்விற்காக பின்னப்பட்டிருப்பதை குறிப்பிட்டதாக உள்ளது. தன்னுடைய ஆரம்ப கால ஆவிக்குரிய ஆயத்த பல தலைமுறைகளுடன் பின்னப்பட்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு இளம் பெண்ணை நான் சந்தித்தேன். ரம்மியமான ஒரு செப்டம்பர் மாத மாலை வேளையிலே நானும் என் கணவரும் ஆலய சடங்கு பணிகளில் பங்கு பெற ஆலயத்தில் காத்து கொண்டிருந்தோம். கிறிஸ் என்ற எங்களுடைய நண்பர் அறைக்குள்ளாகே வந்தார். ரஷ்யாவிலிருந்து மிலிட்டரி ஊழியம் செய்து சமீபத்தில் திரும்பி அவரை சந்திப்பது பெருமையாக இருந்தது. அந்த காலைய கூட்டம் தொடங்க ஆரம்பிக்கும் போது ஒரு அழகான பெண் எனரில் வந்து அமர்ந்தாள். அவள் பிரகாசமான புன்னகையுடன் ஒளியினால் நிரம்பப்பட்டிருந்தாள். அவளை பற்றி அறிய விரும்பினேன். எனவே என்னை மெதுவாக அறிமுகப்படுத்தி கொண்டேன். அவள் தன்னுடைய பெயர் கேட் என்று மெதுவாக சொன்னாள். அவளுடைய குடும்ப பெயரின் மூலம் நாங்கள் மெக்சிகன் மாநிலத்திலே வசித்த போது எங்களுடன் தங்கியிருந்த குடும்பம் என்ன என்பதை நினைவு கூர்ந்தேன். 5 வாரங்களுக்கு முன் ஜெர்மனியிலிருந்து தன்னுடைய மிலிட்டரி ஊழியத்திலிருந்து திரும்பிய கேட் அவருடைய பெண்ணாக இருந்தாள். அந்த ஆலய கூட்டையின் போது கேட்டை கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் நுழைந்தது. அவர்களை எப்போது எங்கே எப்படி அறிமுகப்படுத்துவது என்று ஏவுதலை தற்றே தவித்தேன். நாங்கள் வெளியேற ஆயத்தமாகும் போது கிறிஸ் எங்களிடம் விடை பெற்றுக் கொள்ள வந்தார். நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டேன். நான் கேட்டை அழைத்து கற்புள்ள கிள மக்கள் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒரு அறிந்து கொள்ள வேண்டும் என மெதுவாக சொன்னேன். என்னுடைய மன தூண்டுதலின்படி செயல்பட்டேன் என்ற திருப்தியுடன் நான் ஆலயத்தை விட்டு சென்றேன். எங்களுடைய வீட்டுக்கு திரும்ப செல்லும் வழியில் கேட்டின் குடும்பத்தில் முன்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் குறித்து எங்களுடைய நினைவுகளை விவாதித்துக் கொண்டோம். நான் கேட்டை குறித்து மேலும் அறிந்து கொண்டபடியால் நான் ஆலயத்தில் கண்ட அவளுடைய அழகான முகத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்ள அவளை எனக்கு உதவி செய்தாள். பரிசுத்த ஸ்தலங்களை தேடுவது மூலமாக உடன்படிக்கையின் பாதையில் நிலை நிற்பதற்காக கேட் எப்போதும் முயற்சித்திருந்தால், குடும்ப மாலை நேரங்களில் அனுசரித்து ஒன்றாக ஜெபம் செய்து வேத வசனங்களை படித்து ஒரு குடும்பத்தில் வளர்ந்தபடியால் அவள் குடும்பம் ஒரு பரிசுத்த தலமாக ஆனது. அவள் சிறு குழந்தையாக இருந்த போதே அவள் ஆலயத்தை பற்றி அறிந்திருந்தாள். நான் ஆலயத்தை காண விரும்புகிறேன் என்ற பாடல் அவர்களுடைய குடும்ப மாலை நேர விருப்ப பாடலாக இருந்தது. அவருடைய பெற்றோர்கள் வார கடைசியில் படக்காட்சிகளுக்கோ சிற்றுண்டி விடுதிகளுக்கோ செல்லாமல் ஆலயத்திற்கு செல்வதன் மூலம் பரிசுத்த ஸ்தலங்களை தேடுவதை மாதிரியாக வைத்திருந்ததை அவள் சிறு பிள்ளையாக இருந்த போதே அவள் கண்டாள். அவள் தந்தையின் மிகவும் நேசித்தாள். அவள் தன்னுடைய ஞானஸ்தான மூலம் உடன்படிக்கையை செய்வதற்கு அவள் தந்தை தன்னுடைய ஆசிரியத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தினார். கைகளை அவள் தலையில் வைப்பதன் மூலம் அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாள். கேட்டை வாழ்க்கையின் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான வழியிலே தொடர்ந்தது. அவள் 14 வயதாகும் போது உயர்நிலை பள்ளியிலே வேததாக பாடசாலையில் நேசித்தாள். அது சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள மற்றொரு பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. ஒரு முறை அவருடைய ஆசிரியர் வாழ்வின் சோதனைகளையும் அவை நாம் எல்லோரும் எதிர்கொள்ளும் எனவும் நிச்சயமாக பேசினார். எனக்கு சோதனைகள் வேண்டாம், நான் இதை பற்றி கேள்விப்பட விரும்பவில்லை என கேட் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். சில வாரங்களுக்கு பிறகு ஒரு ஈஸ்டர் ஞாயிறு காலை வேளையில் கேட்டின் தந்தை வெகு நோய் வாய்ப்பட்டார். கேட் சொன்னால், என் தந்தை மிக ஆரோக்கியமான மனிதர், அவர் நெடுந்தூர பந்தய ஓட்டக்காரர், அவர் அதிகமாக நோய்வட்டிருப்பதை குறித்து அதிர்ச்சியுற்றார் என தாயார். அவரது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அடுத்த 36 மணி நேரத்திற்குள்ளாக என் தந்தைக்கு ஏற்பட்ட பெரிய இரத்த குழாய் அடைப்பு நோய் அவருடைய பெரும்பாலான உடலை பாதித்துவிட்டது. அவரால் இமைகளை அசைக்க முடிந்தது, ஆனால் அவருடைய இதர உடல் உறுப்புகளை வேலை செய்யவில்லை. இது என அவரை பார்த்து நினைத்தேன். அந்த வேத பாடல்களை ஆசிரியர் சொன்னது சரிதான், எனக்கு சோதனை நேரமிடுகிறது. சில வாரங்களில் கேட் என் தந்தை காலமானார். இது தொடர்ந்து, இது கடினமான காரியம் என் கேட் சொன்னால், உன் வாழ்க்கையின் வீரனை இழக்க ஒருபோதும் யாரும் விரும்ப மாட்டார்கள். நான் இந்த தருணத்தை ஒரு மேலைக்கு தூக்கிலிடும் ஒரு சாதகமானவோ அல்லது வாழ்க்கை பாதையில் ஒரு தடை கப்பலாகவோ ஆக்க முடியும் என அறிந்திருந்தேன். இந்த காரியம் 14 வயதே ஆன என் வாழ்க்கையை பாழாக்குவதை நான் விரும்பவில்லை. நான் கர்த்தரிடம் எவ்வளவு நெருங்கி சேர முடியுமே அவ்வளவாக முயற்சித்தேன். நான் வேத வசனங்களை அதிகமாக படித்தேன். அல்மா 40 அதிகாரம், உயிர்த்தெழுதல் சத்தியம் எனவும் கிறிஸ்துவின் பாவ நிவாரணம் மூலம் நான் என் தந்தையை மறுபடியும் பார்ப்பேன், இருப்பேன், அவருடன் இருப்பேன் என்பதையும் உறுதிப்படுத்தியது. நான் அதிகம் ஜெபித்தேன். என் நாட்குறிப்பில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எழுதினேன். அதை எழுதுவதன் மூலம் என் சாட்சியை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டேன். நான் திருச்சகை கூட்டங்களிலும் சபை இளம் பெண்டியர் கூட்டங்களிலும் ஒவ்வொரு வாரமும் பங்கு கொண்டேன். நல்ல நண்பர்களின் சூழலில் இருந்தேன். எங்களுடைய உற்றார் உறவினர்களுடன், குறிப்பாக எங்கள் குடும்பத்தினர் சங்க போன்ற ஆசிரியத்தின் எனது பாட்டாரிடம் மற்றும் ஆசிரியர் அதிகார உடையவர்களும் கேட்டு தெரிந்து கொண்டேன். கேட்டு விளக்குக்கு எண்ணெய் வார்த்து கொண்டிருந்தது. அவள் தன் தந்தையுடன் மறுபடியும் திரும்ப சேருவதற்கான அவருடைய ஆசை அவளை ஊக்குவித்துக் கொண்டிருந்தது. கேட் தன்னுடைய தந்தை கர்ப்பின் தோர்வுகளை பற்றி அறிந்திருந்தாள். எனவே அவரை ஏமாற்றும் அடைய செய்ய விரும்பவில்லை. அவருடன் நித்தியமான தொடர்பை அவள் விரும்பினாள். உடன்படுக்கையின் பாதையில் நிலைத்திருப்பதன் மூலம் அவருடைய வாழ்க்கையை அவள் தந்தையின் வாழ்க்கையுடைய இணுக்குமாக பின்னப்பட்டிருக்கும் என்பதை உரிந்தாள். சோதனைகள் அத்தோடு முடிந்துவிடவில்லை. கேட் தன்னுடைய மிஷினரி ஊழியத்திற்கான விண்ணப்பத்தாளை சமர்ப்பித்த சமயத்தில் அவருடைய தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை கேட் எடுக்க வேண்டியிருந்தது. தன்னுடைய வீட்டிலிருந்து தாயாரை கவனித்துக் கொள்ள வேண்டுமா அல்லது மிஷினரி ஊழியத்திற்காக செல்வதா என கேள்வி எழுந்தது. அவருடைய தாயாருக்கு அவருடைய வியாதியிலிருந்து பிழைத்துக் கொள்வார் என்ற வாக்கு தத்துவம் ஆசீர்வாதத்தின் மூலமாக அளிக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தின் நிச்சயத்தின்படி கேட் விசுவாசத்துடன் தன்னுடைய மிஷினரி ஊழியத்திற்கு செல்வதற்காக திட்டங்களை தொடர்ந்தாள். கேட் சொன்னால், நான் இருள் என முதல் படியை தொடங்கினேன், ஆனால் என்னுடைய மிஷினரி ஊழியத்தின் போது சற்று வெளிச்சம் மெதுவாக வந்தது. என்னுடைய தாயாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் செய்தி வந்தது. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை தள்ளி போடாமல் இருந்ததை குறித்து மகிழ்ச்சி அடைந்தேன். கடினமான காரியங்கள் வரும்போது எதையும் செய்யாமல் பந்தமாக முன்னேறாமல் இருப்பது சுலப காரியம் என நினைக்கிறேன். கேட் தலைவர் தாமஸ் மான்சன் வார்த்தை உண்மையை அவன் அனுபவித்து அறிந்தாள். ரட்சிப்பின் திட்டத்தை கேட்டு அறிந்திருப்படியால் அவள் இந்த வகையான விசுவாசத்தை உடையவளாக இருந்தாள். நாம் முன்னே ஜீவதரித்திருந்தோம் என்பதை, இந்த உலகம் ஒரு சோதனை காலம் என்பதாகவும், நாம் மறுபடியும் வாழ்வோம் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவள் தன் தாயார் ஆசீர்வதிக்கப்படுவாள் என்ற விசுவாசம் உடையவளாக இருந்தாள். அவளுடைய தந்தையின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒருவேளை தன் தாயார் கலந்து சொல்வார்களோ என்றால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அவள் அறிந்திருந்தாள். அவள் சொன்னது, நான் என் தந்தையின் மரணத்தை மட்டும் மேற்கொண்டு வாழவில்லை, அது ஒரு நல்ல காரியத்தின் அடையாளமாக நடைபெற்று ஒருவேளை என் தாயார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றாள். நான் ஆலய அவளை ஆலயத்தில் சந்தித்த இரவு வேளையில் கேட் ஒரு பரிசுத்த தலத்தை தேடிக்கொண்டிருந்தாள். ஆலயம் பணியின் மூலம் நித்தியமாக தொடர்புகளை நெருக்கமாக பெண்ணக்கூடிய ஆசையில் அவள் கொண்டிருந்தாள். அவள் இந்த காரியத்தில் தன் பெற்றோர்களை தவறாமல் ஆலயத்திற்கு செல்வது மாதிரியை பின்பற்றினாள். நான் கேட்டும் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்திய நாளில் பெரிதாக எதுவும் நிகழவில்லை. ஆனால் அடுத்த ஞாயிறன்று பரிசுத்த தலங்களை தேடிக்கொண்டிருக்கும் போது வேளையில் நூற்றுக்கான இளம் வாலிபர்கள் நடுவிலே ஒரு தெய்வீக ஆராதனை கூட்டத்தில் அவள் கிறிஸ்துவை மறுபடியும் கண்டாள். அங்கே அவர்கள் ஒருவரை பற்றி அதிகம் அறிந்து கொண்டார்கள். சில வாரங்களுக்கு பிறகு சபை மாநாட்டு கூட்டத்தில் தன்னுடன் காணும்படி அவளுக்கு கிறிஸ்து அழைப்பு விடுவித்தான். பரிசுத்தாவியை அவரவழைக்கும் இடங்களை அவர்கள் தேடி நட்பை தொடர்ந்தார்கள். முடிவாக அவர்கள் எந்த பரிசுத்த தலத்தில் அவர்கள் சந்தித்தார்களோ அதே பரிசுத்த ஆலயத்தில் அவர்கள் முத்திரையிடப்பட்டார்கள். ஒரு பெண்ணை இரட்சிக்கும் போது பல தலைமுறை இரட்சிக்கிறேன். 14 வயதாகி இருக்கும் போது ஜீவபாதையை நிலைத்திருப்பேன் என கேட் எடுத்த முடிவு அவளுடைய விளக்கிலே எண்ணெய் வார்த்து கொண்டு பரிசுத்த தலங்களை நின்று பல தலைமுறை இரட்சிக்கும் படித்து செய்தது. தன்னோடு முன்னோர்களை தேடுவதும் ஆலயத்தில் பணி செய்வதும் அவருடைய இருதயத்தை முன்னோர்கள் பின்னணி பிழைய வைத்து குடும்ப வரலாறு பற்றிய காரியங்களில் பங்கேற்பதுதான் வாயிலாகவும் ஆவியின் பிணிகள் வாயிலாகவும் நீங்கள் உங்கள் இருதயங்களை முன்னோர்களுடன் பின்னிய பிணையவும் அவர்களுக்கு ஒரு நித்திய வாழ்வின் வாய்ப்பை அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். உங்கள் இல்லங்களில் வேதத்தின் படி வாழ்வதும் உங்கள் விளக்குக்கு எண்ணெய் பார்ப்பதாகும். அது உங்கள் குடும்பங்களே ஆபைக்குரிய பலத்தை அளிக்கும். உங்களுடைய எதிர்கால குடும்பங்களுக்கு எண்ணிலா விடங்க ஆசீர்வாதங்களை அளிக்கும். மேப்பர் மூப்பர் ராபர்ட் டி ஹேல்ஸ் கூறியபடி நாம் நம்முடைய மற்றோர்களிடமிருந்து சரியான முன்மாதிரியை பெற்றுவிட்டால் அந்த சுற்றியின் மாற்றத்தை ஏற்படுத்துவதும் நம்முடைய எதிர்கால சாத்தியமாயிருக்கும் என சரிவர மரபு நெறிக்குறைகளை போதிப்பதும் நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. உங்களுடைய விளக்குகளில் எண்ணெய் நிரப்புவதற்கான எல்லா காரியங்களையும் செய்ய நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்களுடைய வலுவான சாட்சியும் முன்மாதிரியும் உங்கள் கடந்த கால தற்கால எதிர்கால தலைமுறையில் வாழ்வோடு பின்னணியில் பிணைந்திருக்கட்டும். உங்கள் கருப்பு நெறி தாழ்க்கை அநேக தலைமுறைகளை மட்டுமல்ல உங்களுடைய நித்திய ஜீவனையும் பாதுகாத்துக் கொள்ளும். நம்முடைய பரலோக பிதாவிடமிருந்து திரும்பிச் செல்லவும் நித்திய காலமாக மெய்யான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடையும் இதுதான் ஒரே வழி என நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.